الحمد لله رب العالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وأزواجه وذريته ومن تبعهم بإحسان إلى يوم الدين رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني كتابك وسنة نبيك صلى الله عليه وسلم மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, உங்கள் முன்னால் அல்லாஹு தஆலாவை போற்றி புகழ்ந்தவனாக, அல்லாஹுடைய தூதர் மீதும் அந்த தூதரின் குடும்பத்தார் தோழர்கள் மீதும் சலவாத்தும் சலாமும் கூறியவனாக, உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹுவிடத்தில் மன்னிப்பையும் நேர்வழியையும் இம்மை மறுமையின் மகத்தான வெற்றியையும் வேண்டியவனாக இந்த ஹுத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹுவை பயந்து கொள்ளுமாறு, தக்குவாவை முன்வைத்து தங்களுடைய வாழ்க்கையை, வியாபாரத்தை, தொழில்துறையை, குடும்ப வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, தொடர்ந்து சில வாரங்களாக நாம் பேசி வருகிறோம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தின் திருமணம் எப்படி இருந்தது, இன்று நமது காலத்திலே திருமணம் எப்படி மாற்றப்பட்டிருக்கிறது, என்னென்ன அனாச்சாரங்களை, என்னென்ன மார்க்க முரண்பாடுகளை இந்த திருமணத்தில் நாம் நுழைத்திருக்கிறோம், இந்த திருமணத்தின் பெயரால் எத்தனை எத்தனை வகையான சிரமங்களை, இன்னல்களை, நெருக்கடிகளை நமக்கு நாமே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்று இன்று முக்கியமாக சில செய்திகளை பார்த்து இந்த தலைப்பை நிறைவு செய்வோம். சகோதரர்களே, முதலாவதாக திருமணத்தினுடைய அந்த சட்டம் என்பது மகரிலிருந்து ஆரம்பமாகிறது. ஒரு ஆண் பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயமான மனக்கொடை, நீங்கள் பெண்களுக்கு அவர்களுடைய மனக்கொடைகளை, மகர்களை கண்டிப்பாக நீங்கள் கொடுத்து விடுங்கள். திருமணத்தை பற்றி எங்கெல்லாம் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறானோ, மகரை கண்டிப்பாக அந்த திருமணத்தோடு சேர்த்து குறிப்பிடுகிறான். மகர் குறிப்பிடப்படாமல் திருமணம் அல் குர்ஆனிலே குறிப்பிடப்படவில்லை. ஆகவே இந்த மகர் என்பது கட்டாயமான ஒன்று. கட்டாயமான ஒன்றாக இருக்கக்கூடிய அதே நேரத்திலே இந்த மகர் எளிமையாக இருக்க வேண்டும். இந்த மகர் ஆடம்பரமாகவோ பகட்டாகவோ இல்லாமல் எந்த அளவு எளிமையாகவும் குறைவாகவும் இருக்குமோ அந்த அளவு இந்த திருமணம் அல்லாஹுவால் பரக்கத்து செய்யப்பட்ட, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நல்ல திருமணமாக அமையும் என்று ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், கைருஸ் ஸதாகி ஐசருஹு, மஹர் திருமண மஹரிலேயே சிறந்த மஹர் என்பது அந்த திருமண மஹரிலே எது மிக இலகுவாக இருக்குமோ, மிகவும் இலகுவாக, அதாவது ஈஸியாக தோது செய்து கொடுக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்குமோ அதுதான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இன்னும் ஒரு ஹதீஸை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், இன்ன மின் யும்னில் மர்அதி, ஒரு பெண் நர்பாக்கியமுடையவள், அவளிடத்திலே பரக்கத் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறது என்பதனுடைய அடையாளங்களிலே ஒன்று, தைசீர ஹிதுபதிஹா, அவளை பெண் பேச செல்வதே ஒரு இலகுவாக இருக்கும், அவளை பெண் பேசி முடிப்பது இலகுவாக இருக்கும். இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இன்று இந்த பெண் பேசுதல் என்பது எத்தகைய ஒரு சடங்காக, சம்பிரதாயமாக, இன்னும் அதை தொடர்ந்து தங்கள் மேல் சுமத்தப்பட்ட ஒரு சிரமமான, அதாவது சடங்குகள் மிக்க ஒரு நிகழ்வாக மாறியிருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு பெண்ணுடைய பரக்கத், அந்த பெண் ஒரு அருள்வள மிக்கவள், அல்லாஹுவால் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்பதனுடைய அந்த அடையாளங்களில் ஒன்று, தைசீர ஹிதுபதிஹா, அவளை பெண் பேசுவது மிக இலகுவாக ஆக்கப்பட்டிருத்தல். அங்கே பொதுவாக செய்யப்படக்கூடிய சமுதாயத்திலே பகட்டாக, ஒரு ஃபார்மாலிட்டிஸாக பின்பற்றப்படக்கூடிய எதுவும் அங்கே இருக்காது. தைசீர ஹிதுபதிஹா, சென்றார், தந்தை இடத்திலே பேசினார், தந்தைக்கு அந்த பேச வந்த மணமகன் பிடித்தார், பிறகு தனது மகளிடத்தில் இப்படி இப்படி என்று சொன்னார். மணமகளுக்கும் பிடித்தது. பிறகு இருவரும் பார்த்தார்கள், முடிந்தது, அவ்வளவுதான். அடுத்து தேதியை முடிவு செய்துவிட்டு நாளைக்கா நாளை மறுநாளா அடுத்த வாரமா என்று முடிவு செய்துவிட்டு வர வேண்டியதுதான். இன்று இந்த ஹித்துபா என்று சொல்கிறார்களவா, பேச போறதே கன்ஃபார்ம் பண்றதுக்கே பொண்ணு வீட்டுக்காரங்களை ஒரு கதி பண்ணிடுவாங்க. முதல்ல நான் வர்றேன்பாங்க, ஒய்ஃபை கூட்டிக்கிட்டு போவாரு, அதுக்கப்புறமா அண்ணன் தம்பி அவங்க ஒய்ஃபுங்களை கூட்டிட்டு போவாரு, இப்படி அப்படி கூட்டிட்டு போய் கடைசியில தெரிஞ்சவங்க கொஞ்சம் எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு கடைசியில ஒரு வழியா பேசணும்னு, அதுக்கப்புறமா எங்கேஜ்மெண்ட் எங்க வைக்கிறது, அதுக்கு தனியா ஒரு மண்டபம் அல்லது அதுக்கு தனியா ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸ். இங்கே ஆரம்பத்திலேயே அந்த கலாச்சாரம் சீரழிக்கப்பட்டு விடுகிறது, பறக்கத்து எடுபட்டு விடுகிறது. அடுத்து சொன்னார்கள், அவளுடைய மகர் இலகுவாக்கப்படுதல். உங்களிடத்தில் என்ன இருக்குமோ அல்ஹம்துலில்லா அதை கொடுங்க. ஒருவரால் அவருடைய வசதிக்கு ஏற்ப இலகுவாக என்ன உடனடியாக தோது செய்யப்படுமோ அதுதான் இலகுவான மகர் என்பது. அதன் மூலமாக அவளுடைய இரத்த உறவுகளை சேர்த்தல், இரு குடும்பங்களுக்கு இடையிலே அந்த சொந்தங்கள் இணைதல். இங்கே பாருங்கள், இந்த மகர் இலகுவாக்கப்படுதல், உமர் ஃபாரூக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக அழகாக இது குறித்து நமக்கு விளக்கம் தருகிறார்கள். என்ன சொல்கிறார்கள், அலா லா துகாலு சதுகத்தன் நிசா, பெண்களுடைய மகர் தொகைகளை நீங்கள் கூட்டிக் கொண்டே உயர்த்திக் கொண்டே செல்லாதீர்கள். நான் செல்வந்தன், எனக்கு வசதி இருக்கிறது, நான் கொடுக்க முடியும், என்னால் கொடுக்க முடியும். இப்படியாக நீங்கள் உங்களுடைய செல்வ பெருமையை, உங்களுடைய சமுதாய அந்த பொருளாதார தகுதியை பேசி பெண்களின் மகரை நீங்கள் கூட்டிக் கொண்டே செல்லாதீர்கள். அலா லா துகாலு சதுகத்தன் நிசா சொன்னார்கள், ஃபைன்னஹா லவ் கானத் மக்ருமத்தன் ஃபி துன்யா, இப்படி மகர் உயர்த்தி கொடுக்கப்படுவது உலகத்திலே ஒரு கண்ணியமாக இருக்குமே, ஆனால் அது ஒரு கண்ணியம், ஒரு பெண்ணை கண்ணியப்படுத்துவதோ சங்கைப்படுத்துவதோ அது ஒரு மரியாதையாக இருக்குமே, ஆனால் அவ் தக்குவா இந்த அல்லாஹ், அல்லது அல்லாஹுவிடத்திலே இறையச்சத்திற்குரிய ஒரு அமலாக இருக்குமே, ஆனால் ஒன்று துன்யால கண்ணியம் அல்லது அல்லாஹ்விடத்திலே தக்குவாவுக்கு நெருக்கமானதாக இருக்குமே, ஆனால் லகான அவுலாக்கும் பிஹா நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மகர் கூட்டி கொடுக்கப்படுவதற்கு, மகரை அதிகப்படுத்துவதற்கு தகுதி உடையவர்களாக இருந்தார்கள் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறகு சொன்னார்கள் உமருல் ஃபாரூக் ரழியல்லாஹு அன்ஹு, மா அலிம்து ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நக்ஹ ஷைஅம் மின் நிஸாயி வலா அன்கஹ ஷைஅம் மின் பனாதிஹி அலா அக்ஸர மின் சிந்தை அஷ்ரத ஊக்கியதன், 12 ஊக்கியா வெள்ளியை விட அதிகமாக மகர் கொடுத்து தன்னுடைய மனைவிமார்களில் யாரையும் முடித்ததாகவோ தன்னுடைய மகள்களில் யாருக்கும் திருமணம் முடித்து வைத்ததாகவோ நான் அறியவில்லை. 12 ஊக்கியா என்பது, அதாவது ஒரு ஊக்கியா என்பது 40 திருகம், ஒரு திருகம் என்பது 2.97 கிராம், இன்றைய வெள்ளியினுடைய மதிப்பு 72.50 காசு, அந்த கணக்குப்படி இந்த 40 ஊக்கியா என்பது அதிகப்படியா 100,000 அல்லது 1,00,000 அல்லது 2,000 அதிகப்படியானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகர் என்பது 10,000 ஆரம்பித்து அதிகப்படியாக எவ்வளவுதான் இருந்தது, 100,000 அளவிற்கு தான் இருந்தது. இந்த 100,000 என்பது இன்று சகோதரர்களே செல்வந்தர்களிடத்திலும் ஒரு கண்ணியமான ஒரு தொகையா இல்லையா, 100,000 ரூபாய் என்பது. அதே அந்த 100,000 நீங்கள் திருகமிலே மாற்றினாலும் சரி, டாலரிலே மாற்றினாலும் சரி, எந்த ஊருடைய நாணயமாக இருக்கட்டும், 100,000 என்பது ஒரு நல்ல மதிப்புள்ள ஒரு தொகை. அல்லாஹ்வுடைய மார்க்கம், ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை என்பது எக்காலத்துக்கும் பொருத்தமானதாக இருக்கும் என்பதிலே எவ்வளவு பெரிய ஒரு அருமையான ஒரு எடுத்துக்காட்டு பாருங்கள். இன்று பார்க்கிறோம் வைர நெக்லஸ், வைர செயின், அது போக இப்படியாக, அதாவது பல கோடிகளை மகராகவே கொடுத்து அந்த திருமணங்களிலே பெருமை பேசப்படுவதை, பகட்டு காட்டப்படுவதை, ஆடம்பரங்கள் செய்யப்படுவதை பார்க்கிறோம். உமருல் ஃபாரூக் சொன்னார்கள், நீங்கள் மகரை கூட்டாதீர்கள். இன்று பல செல்வந்தர்களுடைய குடும்பத்திலே அந்த செல்வந்தர்களுடைய பிள்ளைகள்
வயது 20 தாண்டிக்கொண்டு 30 வரை செல்கிறது. என்ன சொல்கிறார்கள்? மகர் கொடுக்க வேண்டும். என்ன மகர் கொடுக்க போகிறார்? 2 கோடிக்கு வைர நெக்லஸ் கேட்டிருக்கிறார்கள். இதற்காக சம்பாதித்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு பக்கம் பெண்களிடத்திலிருந்து வரதட்சணை வாங்குவது என்ற பெயரிலே அந்த வரதட்சணை எவ்வளவு கொடுமையாக மாறி இன்று பல சகோதரிகள் இந்த வரதட்சணை கொடுக்கப்படாமல், கொடுப்பதற்கு சக்தி இல்லாமல், கேட்கப்படக்கூடிய அந்த வரதட்சணை அதை ஏற்பாடு செய்வதற்குரிய சக்தி இல்லாமல் அவர்களுடைய வயது கூடிக்கொண்டு போகிறது என்றால், இன்னொரு பக்கம் இப்படியும் அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது. 2 வகையுமே மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒன்றுதான். பெண்களிடத்திலே வரதட்சணை வாங்குவது என்பது முற்றிலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட கேவலமான ஒரு செயல். ஆண்கள் அதுபோன்று மகரை அதிகப்படுத்தி கண்ணியப்படுத்தி கொடுக்கிறோம் என்ற பெயரிலே அந்த மகரை கூட்டிக் கொண்டு செல்வதும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதல்ல. அடுத்து ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த திருமணத்தை பற்றி சொல்லும் பொழுது, திருமணம் வெளிப்படையாக செய்யப்பட வேண்டும், அறிவிப்பு செய்ய வேண்டும். திருமணம் நடந்ததற்கு பிறகு அந்த திருமணத்தை அறிவிப்பு செய்தல். சிலர் என்ன செய்கிறார்கள்? திருமணம் நடப்பதற்கு முன்பே அறிவிப்பு, அது பிரச்சனை இல்லை. ஆனால் முக்கியம் என்ன? திருமணம் நடந்து விட்டது என்று அறிவிப்பு செய்து அந்த திருமணத்திற்காக வலிமாவுக்கு அழைப்பது. அப்ப இதிலிருந்து என்ன தெரிகிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே திருமணத்திற்கான விருந்து என்பது ஒரு விருந்தாகத்தான் இருந்தது. இன்று பெண் வீட்டின் மீது திருமண விருந்து முற்றிலுமாக சுமத்தப்பட்டு விடுகிறது. 100 ஆரம்பமாகி 1000 அங்கே விருந்தாளிகள் வருவார்கள். அவர்களுக்கு யார் விருந்து கொடுக்க வேண்டும்? பெண் வீட்டார்கள். அதற்கு பிறகு இவர் வலிமா என்று இவர் தனியாக வைத்திருப்பார். இதுல என்ன ஒரு அதிசயம்னா, சில ஆண்கள், இவர் திருமணத்துக்கு கூட்டிட்டு வர விருந்தாளிகள் எல்லாருக்கும் பெண் வீட்டுக்காரங்க விருந்து கொடுத்துடணும், அது 100 இருக்கட்டும் 1000 இருக்கட்டும். இவர் வலிமாவுக்குன்னு ஒரு பட்ஜெட் போடுவார், 100 பேர் 200 பேர் 300 பேர்னு. பெண் வீட்டுக்காரங்களுக்கு ஒரு கோட்டா அலாட் பண்ணுவார், 50 70 30 ஒரு கோட்டா அலாட் பண்ணுவார். இதுக்கு மேல நீங்க கூப்பிட்டு வர்றதா இருந்தா கூப்பிட்டு வரலாம், அதுக்குண்டான காசு நீங்க தனியா கட்டிடுங்க, டிக்கெட் பே பண்ணிடுங்க சொல்லிட்டு. என்ன, எப்படி பாருங்கள் மார்க்கம் இவர்களிடத்தில். இவர் ஹராமான விருந்துக்கு கூட்டிட்டு வர்றாரு கணக்கு இல்லாம, அதுக்கு விருந்து போடணும், அதற்கு கண்டிப்பாக விருந்து போட வேண்டும். இவர் சொல்ற மண்டபத்திலே வைக்க வேண்டும். அது எல்லா செலவும் யார் தலைமையில? பெண்ணை பெற்றவனுடைய தலைமையில. இவர் சுன்னத்தா கொடுக்கக்கூடிய அந்த வலிமாவுக்கு எல்லாம் லிமிட் பண்ணி கணக்கு பார்த்து உங்களுக்கு ஒரு 50 கோட்டா, இதுக்கு மேல கூப்பிட்டு வர்றதா இருந்தா நீங்க கூப்பிட்டு வரலாம், அதுக்குண்டான செலவு நீங்க கொடுத்துருங்க. அல்லாஹ் அக்பர். சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த ஹதீஸை பாருங்கள். அஅலினு ஹாதன் நிக்காஹ், இந்த நிக்காஹை அறிவிப்பு செய்யுங்கள். நிக்காஹ் நடந்ததற்கு பிறகு என்னுடைய மகளுக்கு, என்னுடைய மகனுக்கு திருமணம் நடந்து விட்டது, இப்போது இஷாவுக்கு பிறகு வலிமா இருக்கிறது, இப்போது துஹருக்கு பிறகு வலிமா இருக்கிறது, உன்ன வாருங்கள் என்று அழைப்பு செய்வது, அறிவிப்பு செய்வது. இந்த நிக்காஹுடைய அந்த வலிமாவுடைய விருந்தின் போது அல்லது நிக்காஹ் நடந்த அன்றைய இரவிலே சிறு பிள்ளைகள் டஃபடித்து விளையாடுவது, மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது, இது ஒரு சுண்ணா. ஆண்கள் அல்ல, பெண்கள் அல்ல, யார், சிறுமிகள் அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் விதமாக அவர்கள் டஃபடித்து பாட்டு பாடி, இசை இல்லாமல் பாட்டு பாடி விளையாடுவது, அது ஒரு சுண்ணா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா பைனல் ஹலாலி வல் ஹராமி அத்தஃபு வஸௌத்து ஃபின் நிகாஹ். ஹராமான செயலுக்கும் ஹலாலான செயலுக்கும், அதாவது விபச்சாரத்திற்கும் ஹலாலான நிக்காஹுக்கும் இடையிலே உள்ள வித்தியாசம் என்னவென்றால், ஹலாலான நிக்காஹிலே தஃப் இருக்கும், அதிலே சப்தம் இருக்கும். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறுமிகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஒரு அன்சாரியுடைய வீட்டுக்கு அருகிலே செல்லும் போது அங்கே கொஞ்சம் ஆறாவாரம் இருந்தது. என்ன என்று கேட்டார்கள். திருமணமானது. அப்படியா, திருமணமானதா, அங்கே எந்த விதமான ஒரு தஃப் நிகழ்ச்சி இல்லையே, இவர்களுக்கு லகு அந்த மாதிரியான விளையாட்டு வேடிக்கை பிடிக்குமே என்று கூறி அந்த சிறுமிகளை தஃப்படித்து பாட்டு பாடி சந்தோஷப்படுத்தும்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வம் ஊட்டினார்கள். அடுத்ததாக சகோதரர்களே, வலிமா என்ற இந்த விருந்தை பொறுத்தவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எது உங்களுக்கு முடியுமோ, எது உங்களுக்கு சாத்தியமானதோ. இந்த மார்க்கத்தை பொறுத்தவரை இபாதத்துகளிலேயே அல்லாஹு தாலாவுடைய சட்டம் என்ன, லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா, எந்த ஒரு ஆன்மாவையும் அதனுடைய சக்திக்கு மேலாக அல்லாஹ் சிரமப்படுத்துவது இல்லை. அப்படி இருக்கும்போது அல்லாஹு தாலா நம்முடைய இந்த அதாவது தேவைகளை, நம்முடைய இந்த அதாவது வாழ்க்கையினுடைய அவசியங்களை நம்மீது சிரமமாக இருக்கும் அளவிற்கு, நம்மீது நமக்கு இடையூறாக இருக்கும் அளவிற்கு நமக்கு அதை சுமத்தி இருப்பானா, அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்திருப்பார்களா என்றால் அறவே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வலிமாவை அவரவருடைய அந்த வசதிக்கு ஏற்ப அதிலும் எவ்வளவு சுருக்கமாக இலகுவாக செய்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு இந்த வலிமாவை நிறைவேற்றும்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வழிகாட்டலை பார்க்கிறோம். அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து சொன்னார்கள், அவுலிம் வலோ பிஷாத்தின், அப்துல் ரஹ்மான் முடிந்தால் ஒரு ஆட்டையாவது நீங்கள் அறுத்து நீங்கள் வலிமா கொடுங்கள் என்று சொன்னார்கள். அதுபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வழிகாட்டலிலே ஒன்று, வலிமாவுக்கு அழைக்கப்பட்டால், வலிமாவுக்கு அழைக்கப்பட்டால் அந்த வலிமா விருந்துக்கு கண்டிப்பாக செல்ல வேண்டும், வலிமா விருந்திற்கு கண்டிப்பாக செல்ல வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் யாராவது வலிமா விருந்துக்கு அழைக்கப்பட்டால் அந்த விருந்துக்கு கண்டிப்பாக வரட்டும். வலிமாவுடைய விருந்துக்கு செல்வது வாஜிப், வலிமாவுடைய விருந்துக்கு செல்வது மிக கட்டாயமான ஒன்று. ஆனால் அந்த இடத்திலே ஏதாவது முன்கர், தடுக்கப்பட்ட காரியங்கள் நிகழ்கின்றன, இசையோ அல்லது ஆண்கள் பெண்கள் ஹிஜாப் இல்லாமல் கலப்புகளோ, இப்படியாக மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட வெறுக்கப்பட்ட செயல்கள் இருக்குமேயானால் நாம் சென்றாலும் அந்த இடத்தில் அவர்களை கண்டிக்க முடியாது, சொல்ல முடியாது என்று இருக்குமேயானால் அத்தகைய வலிமாக்களுக்கு செல்லக்கூடாது. எங்கே அதாவது மார்க்கம் அனுமதித்த ஷரியா முறைப்படி விருந்து நடக்கிறதோ அந்த வலிமா விருந்துக்கு செல்வது முக்கியமான ஒரு சுன்னா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வலிமாவை எப்படி தங்களுடைய வசதிக்கு ஏற்ப இலகுவாக்கினார்கள் என்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு ஹதீஸை பாருங்கள். அதாவது கறி சமைத்து ஆடறுத்து தான் வலிமா போட வேண்டுமா, அல்லது இருக்கக்கூடிய எந்த உணவையாவது வலிமாவாக ஆக்கிக் கொள்ளலாம் என்றால், அதற்கு இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைபருக்கும் மதீனாவிற்கும் இடையிலே இருக்கும்போது, ஹைபர் போரிலிருந்து திரும்பிய போது சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களோடு குடும்ப வாழ்க்கையை தொடங்கினார்கள். ஹைபரிலே திருமணம் நடந்தது, குடும்ப வாழ்க்கையை மதீனாவுக்கு வரும் வழியிலே தொடங்கினார்கள். அப்போது அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பினார்கள், அடுத்த நாள் என்னுடைய வலிமா விருந்துக்கு முஸ்லிம்களை அழைத்து வாருங்கள். ஃபதஉதுல் முஸ்லிமீன இலா வலிமதி வமா கான ஃபீஹா மின் குப்ஸின் வலா லஹ்மின். அனஸ் சொல்கின்றார்கள், அந்த வலிமாவிலே ரொட்டியும் இல்லை, கறியும் இல்லை, ரொட்டியும் இல்லை, கரியும் இல்லை. ஓமா கான ஃபீஹா, அங்கே என்ன இருந்தது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லா அன் அமர பிலாலன் பில் அன்ஃபா, பிலாலுக்கு சொன்னார்கள், பிலாலே விரிப்பை விரியுங்கள் என்று. அதற்கு பிறகு ஃபவுல்கிய அலைஹ தமர், அங்கே பேரித்தம்பழங்கள் கொட்டப்பட்டன. பிறகு அந்த பணிக்க ஜுபத் பாலாடை கட்டி, பாலாடை கட்டி கொட்டப்பட்டது, அதை எடுத்து நாங்கள் சாப்பிட்டோம். அவ்வளவுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வலிமா. சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா மிக உயர்ந்த குலத்துடைய சிறந்த பெண்மணியை மனம் முடித்தார்கள். அவர்கள் அந்த வலிமாவை எப்படி இலகுவாக்கி கொண்டார்கள், மதீனாக்கு போவோம், கிராண்டா பண்ணுவோம், எவ்வளவு பெரிய பெண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கிறோம், இப்படியெல்லாம் திட்டம் போடுவதற்கு அங்கே வேலை இல்லை. இன்று நிக்கா, அடுத்த நாள் வலிமா, மதியம் நிக்கா, அன்றைய அடுத்த நாள் மதியம் வலிமா. இவ்வளவு எளிமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விருந்துக்கு மக்கள் இன்று செய்யக்கூடிய சிரமங்களை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். அடுத்த சகோதரர்களே, இந்த திருமணமானவருக்கு நாம் துஆ செய்வது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முக்கியமான ஒன்றாக இருந்தது. இன்று நிக்காக செய்கிற அந்த வாலிபரோடு, மணமகனோடு செல்ஃபி எடுத்துக் கொள்வதில் தான் பலருக்கு போட்டா போட்டி இருக்கிறதே தவிர, யாராவது மனம் வந்து அங்கே இஹ்லாஸாக துஆ செய்கிறார்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சொன்னார்கள், பாரக் அல்லாஹு லக், அல்லாஹ் உனக்கு பறக்க செய்யட்டும். அல்லாஹ் உனக்கு கொடுத்ததிலே, உனக்கு மனைவியை கொடுத்திருக்கிறான் அல்லவா, அந்த மனைவியிலே உனக்கு பறக்க செய்யட்டும். அல்லாஹ் உனக்கு கொடுத்த செல்வத்திலே பறக்க செய்யட்டும். பாரக் அல்லாஹு லக்க என்றான், உபாரக அழைக்க, உன் மீது அல்லாஹ் பறக்க செய்யட்டும். அதாவது உன்னையும் பறக்கத்துள்ளவனாக, உனது குணத்தால், உனது பண்புகளால், ஒழுக்கத்தால், ஈமானால், இஸ்லாமால் உன்னை பறக்கத்துள்ளவனாக ஆக்கட்டும். யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க பறக்கத்தினாலே துண்டுன்னு சொல்லிட்டு. நமக்கு என்ன ஆகி போச்சு, பறக்கத்தினால நல்லா துண்டு நிறைய இருக்கணும், காசு 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 காசுன்னு ஒரே காசு பைத்தியம். பறக்கத் என்பது பணத்தையே குறிக்காது, அப்படியே குறிக்கும் என்றாலும் அது அதனுடைய கடைசி அர்த்தமா இருக்கும், கடைசி அர்த்தமாக இருக்கும். முதல் எது, நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமான், அல்லாவிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அங்கீகாரம், அல்லாவிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தௌஃபீக், அல்லாவிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ரஹ்மத், நல்லவர்கள் மூமின்களுடைய முஹப்பத், அதுதான் முதல் பரக்கத் சகோதரர்களே. இங்க பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல்லாஹ் உனக்கு பரக்க செய்யட்டும், உன் மீது பரக்க செய்யட்டும், உங்கள் இருவரையும், வஜமஅ பைனகுமா, உங்கள் இருவருக்கும் இடையிலே ஒற்றுமையை ஏற்படுத்தட்டும், சேர்த்து வைக்கட்டும், ஃபீ ஹைரின், நன்மையான விஷயங்களில், அதாவது மார்க்க விஷயங்களிலே. கணவன் சினிமாக்கு கூப்பிடுறான், கணவனோட சேர்ந்து இருக்கணும், போயிடலாமா பெண்ணு, நடக்கிறது. கணவனுக்கு ஹிஜாபு பிடிக்கவில்லை என்பதற்காக ஹிஜாபை எடுத்த சகோதரிகள் எத்தனை பேர், ஆரம்பத்திலிருந்து பிரச்சனை. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அடுத்து சகோதரர்களே, அந்த திருமணமான அன்றைய இரவு கணவன் மனைவி இடத்திலே நடந்து கொள்ளக்கூடிய அந்த ஒழுக்கத்தை பற்றியும் ஹதீஸுகளிலே நாம் பார்க்கிறோம். அஸ்மா பின் துமைஸ் ரழியல்லாஹு அன்ஹா சொல்கின்றார்கள், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு திருமணம் நடந்திருந்தது மக்காவில். எங்கே அவர்கள் சேர்த்து வைக்கப்பட்டார்கள், மதீனாவிலே. அவர்கள் பாலிகானதற்கு பிறகு, அவர்கள் பாலிகானதற்கு பிறகு, அதற்கு பிறகு மட்டுமல்ல, பாலிகாகி இவர்கள் தாம்பத்திய உறவுக்கு தகுதியாகி விட்டார்கள் என்று மதீனாவுடைய பெண்கள் சாட்சி சொன்னதற்கு பிறகு, உடல் வாகை பார்த்து அந்த காலத்தில் எப்படி முடிவு செய்யப்படுமோ, இந்த பெண் தாம்பத்திய வாழ்க்கைக்கு தகுதி உள்ளவளாக ஆகிவிட்டாள் என்று அது முடிவு செய்யப்பட்டதற்கு பிறகு, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய தாயாரும் அன்சாரி பெண்களும் அவர்களை, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை ஜோடித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கொண்டு வருகிறார்கள். அஸ்மா பின் துமை சொல்கின்றார்கள், நாங்கள் ஆயிஷாவை அழைத்துக் கொண்டு ரசூலுல்லாஹி இடத்திலே சென்ற போது என்னோடு மற்ற பெண்மணிகளும் இருந்தார்கள். அங்கே நாங்கள் ஒரு புது பெண்ணை அழைத்து செல்கிறோம், எந்த விருந்துமே அங்கே இருக்கவில்லை, எந்த வகையான உணவும் அங்கே இருக்கவில்லை, இல்லா கதஹம் மின் லபனின், ஒரு கோப்பையிலே பால் இருந்தது, அவ்வளவுதான் சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாலை எடுத்து குடித்துவிட்டு ஆயிஷாவிடத்திலே கொடுக்கிறார்கள். உம்மு சுலைம் சொல்கிறார்கள், அஸ்மா பின் துமைஸ் சொல்கிறார்கள், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் வெட்கத்தால் அந்த பாலை வாங்காமல் அப்படியே நிற்கிறார்கள். இவர்கள் சொல்கிறார், அஸ்மா பின் துமைஸ், ரசூலுல்லாஹ்வுடைய கரத்தால் கொடுக்கும் போது அதை தட்டா, அதை வாங்கிக்கொள் என்று. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அதை வாங்கி வெட்கத்தோடு குடிக்கிறார்கள். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இங்கே இருக்கக்கூடிய உனது தோழிகளுக்கும் கொடு என்று. அப்போது வந்திருந்த தோழிகள் சொன்னார்கள், எங்களுக்கு இப்ப அதை குடிக்க வேண்டும் என்ற நாட்டம் இல்லை, லா நஷ்தஹி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தஜ்மஅ அன்நஜுஅன் வகதிபா, பசியை பொய்யோடு சேர்க்காதீர்கள் என்று, பசியை பொய்யோடு சேர்க்காதீர்கள் என்று. ஏன், அந்த அளவு ஒரு நெருக்கடியான சிரமமான வாழ்க்கையில் தான் அவர்கள் இருந்தார்கள். அந்த பெண்கள் பசியோடு இருந்தார்கள். அங்கே வார்த்தையை பாருங்கள், ரசூலுல்லாவிடத்தில் எந்த விதமான விருந்து உபசர, ஒரு புது பெண்ணை அழைத்துக் கொண்டு வருகிறோம், என்ன வீடு எப்படி உணவுகளால் நிரம்பி இருக்குமோ அது எதுவுமே அங்கே இல்லை. பசியோடு அந்த பெண்கள் இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இரக்க குணத்தை பாருங்கள், தான் மட்டும் அதை குடித்து விடவில்லை, தன்னுடைய மனைவிக்கு மட்டும் கொடுக்கவில்லை, அதிலே மீதம் வைத்து வந்திருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் கொடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அதுபோன்று அந்த புது மணமகளை கணவன் என்ன செய்ய வேண்டும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களிலே ஒருவர் மனம் முடிப்பாரே ஆனால் அவர் அந்த பெண்ணுடைய நெற்றி முடியை பிடித்து சொல்லட்டும், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹைரஹா, யா அல்லாஹ், இவளுடைய நன்மையை உன்னிடத்திலே நான் எனக்கு கேட்கிறேன், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹைரஹா வ ஹைரமா ஜபல்தஹா அலைஹி, இவளை நீ எந்த நற்குணத்தில் வைத்திருக்கிறாயோ அந்த நற்குணத்தை உன்னிடத்திலே கேட்கிறேன், வ அஊது பிக மின் ஷர்ரிஹா, இவளுடைய தீங்கிலிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன், இவளை நீ அமைச்சிருக்கிறாயோ அந்த குணங்களில் என்னென்ன கெடுதிகள் தீமைகள் இருக்கின்றனவோ அந்த தீமைகளிலிருந்து நான் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன். சகோதரர்களே, இன்று இந்த சுன்னத்தான வழிமுறைகள் எல்லாம் நம்முடைய மணமகனுக்கும் சொல்லித்தரப்படுவதில்லை, மணமகளுக்கும் சொல்லித்தரப்படுவதில்லை. இன்றைய வாழ்க்கையே செல்ஃபி எடுப்பதாகவும் போட்டோ எடுப்பதாகவும் மாறி இருக்கும் போது, ஏன் ஹஜ்ஜுக்கு சென்று காபாவை தவாப் செய்யும் போது கூட செல்ஃபி எடுத்துக்கொண்டேதான் நிஹராமிலே செல்கிறார்கள் என்றால், அந்த அளவுக்கு இவர்களுடைய கவனம் சிதறி இருக்கிறது. அந்த அளவு ஒரு இபாதத்திலேயே கவனம் இல்லாமல் இருக்கும்போது குடும்ப வாழ்க்கையிலே இந்த துவாக்களை எல்லாம் செய்து, அதுவும் குறிப்பாக சில செலப்புகள் செய்திருப்பதை போன்று இரண்டு ரக்காத்து தொழுது அல்லாஹ்விடத்திலே வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா. குடும்ப வாழ்க்கை என்பது எவ்வளவு ஒரு பெரிய வாழ்க்கை, எவ்வளவு பெரிய ஒரு சவால்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அதற்காக அல்லாஹ்விடத்திலே இருவரும் துவா செய்து அந்த வாழ்க்கையை ஆரம்பித்தால் அந்த வாழ்க்கை அல்லாஹ்விடத்திலே எவ்வளவு ஒரு பரக்கத்துக்குரியதாக இருக்கும். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தாம்பத்திய உறவுக்கு முன்பு ஒரு துவாவை சொல்லித் தருகிறார்கள். தாம்பத்திய உறவுக்கு முன்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை சொல்லித் தருகிறார்கள். யாராவது தன்னுடைய மனைவியிடத்திலே சேருவதாக இருந்தால், அதற்கு முன்பாகவே நீங்கள் இந்த துஆவை சொல்லிக் கொள்ளுங்கள். பிஸ்மில்லா, யா அல்லாஹ், இந்த மனைவியை உனது பெயரை கொண்டு தொழுகிறேன், இவரிடத்திலே உனது பெயரை கொண்டு பேசுகிறேன். அல்லாஹும்ம ஜன்னிப்னு ஷைத்தான், யா அல்லாஹ், ஷைத்தானை எங்களை விட்டு தூரமாக்கிவிடு. எங்களுக்கு நீ என்ன குழந்தையை கொடுக்க போகிறாயோ அந்த குழந்தையிடமிருந்தும் ஷைத்தானை நீ தூரமாக்கிவிடு என்று துவாவோடுதான் அந்த தாம்பத்திய உறவுக்கு கணவன் செல்ல வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி சென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த தாம்பத்திய உறவிலே அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமேயானால் அந்த குழந்தையை ஷைத்தான் தீண்ட மாட்டான். ஆகவே இந்த துவா என்பது முக்கியமான துவா. இன்று பொதுவா ஒரு காலம் இருந்தது, எனக்கு தெரிந்து கிராமங்களில் எல்லாம் வயசானவர்கள் பெண்கள், அதாவது பெண்ணை பெண் பார்க்க வரும்போது முதல்ல கேட்கறது குரான் முடிச்சிருக்காங்களான்னு கேட்பாங்க, அப்புறம் தர்ஜுமத்தில் குரான் முடிச்சிருக்காங்களான்னு கேட்பாங்க. இப்படிதான் கேட்டு அங்க பெண் பார்ப்பதே ஆரம்பமாகி கொண்டிருந்தது. ஆனால் இன்றெல்லாம் எடுத்த எடுப்பிலேயே என்ன டிகிரி முடிச்சிருக்கிறாங்க, அதுக்கு முன்னாடியே பெண்ணுடைய வீட்டை பார்த்துதான் பெண் கேட்கவே வருவாங்க. பெண்ணுடைய வீட்டை பார்த்து இவருக்கு சொந்த வீடு இருக்கா, இவங்களுக்கு என்ன வியாபாரம், எல்லாத்தையும் ஒரு வகையா நமக்கு முன்னாடியே சிஐடியை போட்டு விசாரித்ததுக்கு பிறகுதான் பெண் பார்க்கவே வருவாங்க. அதுக்குதான் இடையில புரோக்கர் வேற நிறைய இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் வேற டீட்டெயில ஃபுல்லா கொடுத்துருவாங்க. ஏன் சொல்கிறேன் என்றால், இங்கே ஒரு முக்கியமான திருமணத்தை பற்றி நாம் நினைவு கூற வேண்டும். அது என்ன திருமணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே இந்த திருமணம் நடத்தி வைத்தல், திருமணம் செய்து கொடுத்தல் மகனுக்கும் மகளுக்கும் எவ்வளவு எளிமையான ஒன்றாக இருந்தது. இதற்கு ஒரு உதாரணம், சயீத் இப்னுல் முஸய்யப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மிகப்பெரிய தாபிஈ. இவர்கள் யார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இவர்களுடைய அந்த பரம்பரை, அதாவது அப்துல் முத்தலிபுடைய அந்த வம்சத்தோடு ரொம்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கமான உறவு முறையிலே வரக்கூடியவர்கள். சரி, இவர்களுடைய அதாவது இவர்கள் யாரை மனம் முடிக்கிறார்கள் என்றால், இவர்கள் யாரை மனம் முடிக்கிறார்கள், யார், சயீத் இப்னு முஸய்யப், அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகளை, அவர்கள் பெயர் பாத்திமா. இவர்களை பற்றிய தனி வரலாறு இருக்கிறது, அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகளாரை பற்றி. ஹைர், சயீத் இப்னு முஸய்யப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு பெரிய தாபிஈ, ஹதீஸ் கலையிலே தப்சீர் கலையிலே அவர்களுக்கு ஒரு மகள், மிக அழகான மகள், மார்க்க கல்வியிலும் அது போன்று. அப்போது மன்னராக இருந்தவர் யார், அப்துல் மலிக் இப்னு மர்வான், அவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த உயர்ந்த குடும்பத்தோடு உமவியா அந்த பரம்பரையிலே வருவார்கள். மன்னர் தன்னுடைய மகனுக்கு, தன்னுடைய மகனுக்கு, அதாவது அல் வலீது இப்னு அப்துல் மலிக், அவருக்கு உங்களுடைய மகளை மனம் முடித்து தாருங்கள் என்று கேட்டு வருகிறார். ஒரு மன்னர் பொதுவா பொண்ணு எங்க எடுப்பாரு, அலிம் சோர் எடுப்பாரா, சாதாரண வசதி உள்ளவங்களே அலிம்சா பொண்ணை எடுக்கிறது கிடையாது இல்லையா, என்ன எல்லாம் பாக்குறீங்க, ஆலிம்சாக்கு பொண்ணு கிடையாதுங்க, அலிம்சாக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. ஆலிம்சா அவர் என்னங்க சம்பாதிப்பாரு, பாவம், அவர்கிட்ட என்ன, அவர் என்ன வாழ்க்கையோட 10,000 15,000 சம்பளத்தை வச்சு அவர் வாழ்வாரா, எப்படி என் பிள்ளைய வாழ், கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப பரம்பரை ஃபக்கீர்ல யாராவது வேற வழி இல்லாம ஆலிம் சாக்கு பொண்ணு கொடுத்தாதான் உண்டு. எனக்கு தெரிஞ்சு முஸ்லிம்கள் ஊர்ல ஆலிம்களுக்கு பொண்ணே கொடுக்கும், ஆலிம்களுக்கு பொண்ணு கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அவங்க சொந்த ஊர்லயே யாராவது அவங்களுடைய உறவுலயே கஷ்டப்படுறவங்க யாராவது பார்த்து கொடுத்தாதான் உண்டு. அதனாலயே தமிழ்நாட்டில் ஆலிம்களுக்கு யாரும் படிக்க போறதே கிடையாது. இப்ப எல்லாம் வடநாட்டில இருந்து வாடகைக்கு கூட்டு வரதா ஆகி போச்சு எல்லா பள்ளிகளையும். முதல்ல என்ன, ஆலிம்களுக்கு சம்பளம் இல்லைனா கூட சமுதாயத்தில் கண்ணியமாவது இருந்துச்சு. இந்த தருதல தௌஹீது வந்து அந்த கண்ணியமும் போச்சு. தருதல தௌஹீது வந்து ஆலிம்களுக்கு கண்ணியமும் போச்சு. இப்ப பொருளாதார வசதியும் கிடையாது, சமுதாயத்தில் கண்ணியமும் கிடையாது. யாரு பொண்ணு கொடுப்பா, யாரு வாழ்க்கை கொடுப்பா? இங்க பாருங்க, இங்க என்ன நடக்குது, மன்னர் அப்துல் மலிக்கு தன்னுடைய இளவரசருக்கு, அடுத்து அவர் தான் பட்டத்து இளவரசர், அவருக்கு பொன் கேட்டு வர்றாரு. யார்கிட்ட? மஸ்ஜிதுல ஹதீஸ் பாடம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சயீத் இப்னு முஸய்யிப்ட உங்க பொண்ணை கொடுங்கன்னு கெஞ்சி வர்றார். இங்கதான் பாருங்க, அதெல்லாம் கொடுக்க முடியாது பாப்பா, ரெண்டு பேருக்கும் செட் ஆகாது, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், சரியான கோபம் மன்னருக்கு. அதை பின்னாடி ஒரு தடவை வச்சு வேற செஞ்சிடறாரு. யார, இந்த தாபியா ஒரு சந்தர்ப்பத்தை பார்த்து கூப்பிட்டு வச்சு நல்ல சாட்டையால வேற அடிச்சாங்க. அதை பத்தி அவங்க கோலப்பட மாட்டாங்க. எத்தனை அடியை வாங்கினாலும் சரி, அல்லாவுக்காக அதை தாங்கிக் கொள்ளக்கூடியவர்கள் தான் அந்த ஆலிம்கள். என்ன செய்யறாங்க இவர்கள், பரம்பரை அரபி, குறைஷி வம்சம், பனு மக்சூம், குறைஷிகளையே அவ்வளவு பெரிய குடும்பம். மகளா சொல்ல வேணாம், ஒரு இளவரசருக்கு தகுதி ஆகக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு அழகிலையும் அறிவிலையும் உள்ளவர்கள். முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு அன்றைய பாடத்தில் பார்க்கிறாங்க தன்னுடைய மாணவர்களை. அதுல குராசான், குராசான்ங்கிறது ஈரான்ல உள்ள ஒரு பகுதி, பாரசீகம். இன்று அது வந்து அந்த காலத்திலேயே அரபு மொழிகள்ல மக்கள் படித்து படித்து அவங்களுடைய மதர் டங் பார்சியா இருந்தாலும் அரபிய மதர் டங் தாய்மொழியாக்கக்கூடிய அளவுக்கு மார்க்கு கல்வியிலே தெரியவர்கள். இமா அபு ஹனீஃபா எல்லாம் இவங்க பார்சியில உள்ளவங்க தான். அதே போல நம்ம கஸாலி அவங்க எல்லாம் இப்ப பாக்குறாங்க தன்னுடைய மாணவர்கள். பார்த்தா இந்த குராசானுடைய ஒரு மாணவரை பார்த்து இங்க கூப்பிடுறாங்க, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்கிறாங்க. நானும் பரம ஃபக்கீர், நான் என் ஊர் எங்க இருக்கு, நீங்க தமஸ்கில் இருக்கிறீங்க, பரிதேசியா வந்திருக்கிற, எனக்கு எங்க கல்யாணம், எனக்கு யாரு பொண்ணு கொடுக்க போறா? சரி ஓகே, என்னுடைய மகளை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேங்கிற. அவருக்கு கை காலெல்லாம் ஒன்றும் ஓடல, நடுங்குது. ஆசிரியர் வேலை, இப்பேற்பட்ட ஆசிரியர், ஆசிரியர்களுக்கெல்லாம் ஆசிரியருடைய தரஜால உள்ள, இமாம்களுக்கெல்லாம் அவங்களுடைய காலத்தில் வந்து தாபியின்களுக்கெல்லாம் இவர் ஆசிரியர். அப்படிப்பட்ட ஒரு கூப்பிட்டு இருக்கிற மூலையில உட்கார்ந்துருக்கிற ஒரு மாணவ கூப்பிட்டு, உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொன்னா எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறார். யாரு, மன்னர் வந்து பொண்ணு கேட்டுட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னதையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இப்படி சொன்னா அவருக்கு எப்படி இருக்கும், என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே அப்படிங்கிறார். பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் திருகங்கள் தீனார்களை இவர் அன்பளிப்பா செய்யறார். இதை மகரா கொடுத்துக்க அப்படின்னு சொல்லி அன்பளிப்பா கொடுத்து நிக்காக அப்போ சுத்தி உள்ள தன்னுடைய சக சமகாலத்து தாபியன்களை கூப்பிட்டு அதே மஜ்லிஸ்ல நிக்காக பண்ணி வச்சிடறாங்க. முடிஞ்சு போச்சு. இவருக்கு கை காலம் ஓடல, ஒண்ணுமே விளங்கல. பாடம் முடிச்சோடனே வீட்டுக்கு ஓடினவர் தான், வீட்டுக்கு போயிட்டு கதவை பிடிக்கிட்டார். வீட்டுனா என்ன, அங்க வரும்போது இந்த புறம்போக்கு இருக்கு பாருங்க, அங்க அவங்கவுங்க குடிசை போட்டுப்பாங்க மாணவர்கள், அல்லது வந்து கலீஃபா வந்து சத்திரம் மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க, அதுல போய் உட்கார்ந்துக்கிட்டார். அவர் சொல்றாரு, அல்லா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே, பயங்கரமான சிக்கல்ல மாட்டிக்கிட்டனே, எனக்கு இந்த பூமிக்குள்ளார திடீர்னு பிறந்தா கூட அதுக்குள்ளார போய் பூந்து பண்ணே தப்பிக்கிறதுக்கு அப்படின்னு திகச்சுக்கிட்டு இருக்கிறாப்ல. கொஞ்ச நேரத்துல பார்த்தா தட்டுறாங்க யாரோ, தொடர்ந்து பார்த்தா சயீத் இப்னு முஸய்யிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மகளோட நிக்கிறாங்க. இந்தப்பா உன் மனைவி, இந்தப்பா உன் மனைவி, அல்லாஹ் உனக்கு பரக்க செய்யணும்னு சொல்லிட்டு மகள்கிட்ட சொல்றாங்க. இந்த பாரு, ஜனாசாவை தான் நான் பார்க்கணும், நீ இந்த வீட்டு விட்டு வெளியே வர்றதா இருந்தா. எப்படி, எத்தகைய ஒரு வாழ்க்கை அவர்களுடைய, எளிமையான வாழ்க்கை. எப்படி அவர்கள் திருமணங்களை யோசித்தார்கள், சிந்தித்தார்கள் பார்க்கிறோம். அதுக்கு பிறகு இந்த ரெண்டு பேருனால மார்க்கு கல்வி எப்படி பரவுது, எப்படியெல்லாம் இவர்கள் சமுதாயத்திற்கு பணி செய்தார்கள் என்று. ஆகவே அன்பானவர்களே, திருமணம் என்பது அங்கே முதலாவது அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக செய்யப்படுகிறதா, இல்மை தக்குவாவை அடிப்படையாக வைத்து தேர்வுகள் நடக்கின்றனவா? உங்களுக்கு வசதிகள் தேவைப்படலாம், உங்களுக்கு அழகு தேவைப்படலாம், உங்களுக்கு பொருளாதாரம் தேவைப்படலாம், அதை மார்க்கம் குறை சொல்லவில்லை. ஆனால் மார்க்கத்தை முற்றிலுமாக மறந்துவிட்டு, மார்க்க ஒழுக்கங்களும் மார்க்க கடமைகளும் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டு, அது குறித்தே எந்த விதமான விழிப்புணர்வும் இல்லாமல் வெறும் அழகு செல்வம் பொருளாதாரம் வாங்கக்கூடிய சம்பளத்தை மட்டுமே வைத்து அங்கே திருமணங்கள் முடிக்கப்பட்டால் அங்கே என்ன பறக்கத்திற்கும் யோசித்து பாருங்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அருள் புரிவானாக. மீண்டும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு வருவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிகாட்டலின் பக்கம் திரும்புவதற்கு, அக்கூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.